பகவான் இந்த அரக்கர்களை ஒழிப்பதற்காக வந்த அந்த காரியங்களை மிக விரைவாக செய்வதற்காக தூண்டப்பட்ட நபர்கள். மந்தரையின் தூண்டுதலின் காரணமாக பகவான் ஸ்ரீராமர் வனவாசம் செல்ல ஏற்பட்டது. பகவானுடைய வனவாசத்தின் மூலமாக பக்தர்களை அழிக்கக்கூடிய, சாதுக்களை அழிக்கக்கூடிய இராவண ஆதி எல்லா விதமான ராட்சசர்களுடைய மரணம் சம்பவித்தது. அதுபோல் மாரிசனுடைய ஈடுபாட்டின் மூலமாக, மாரிசன் பொன் மான் உருவம் எடுத்ததன் காரணமாக சீதையை தற்காலிகமான முறையில் பகவான் ஸ்ரீராமர் இழந்தபொழுதிலும் கூட, அதன் காரணமாக இராவணன் இலங்கையில் வாழ்ந்த 30 கோடி அரக்கர்களுடைய மரணம் பின்பு சம்பவித்தது. இராவணனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்ட மாரிசன் கண்டிப்பாக பகவான் ஸ்ரீராமரால் தனக்கு மரணம் அடைந்தால் மிக உயர்ந்த கதியையே தான் அடைய முடியும் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு அழகான பொன் மான் உருவம் எடுத்து பகவான் ஸ்ரீ ராமர் சீதை லக்ஷ்மணன் வாழக்கூடிய அந்த ஆசிரமத்து பகுதிகளில் உலாவ ஆரம்பித்தான். அந்த மானுடைய அழகான உருவத்தை பார்த்த சீதை அந்த பொன் மானின் உருவத்தில் மயங்கி எடுத்தாள். ஆனால் அந்த மானுடைய வாயிலிருந்து நெருப்பு கக்குவதை கண்ட லக்ஷ்மணன் அவன் ஒரு அரக்கன் மான் உருவத்தை எடுத்து வந்திருக்கின்றான் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டான். லக்ஷ்மணனுடைய ஆலோசனையை கேட்பதற்கு விருப்பமில்லாத சீதை பகவான் ஸ்ரீராமரை அந்த மானை பிடித்து வரும்படி ஏவினாள். சீதையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த மானை விரட்டிச் சென்ற பகவான் ஸ்ரீராமர் அந்த மானை பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். இறுதியில் மானை உயிரோடு பிடிக்க விட்டாவிட்டாலும் சரி, கொன்றாவது கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பகவான் ஸ்ரீராமர் தன்னுடைய வில்லிலிருந்து தொடுத்த அம்பின் காரணமாக மாரிசன் உயிர் விட்டான். உயிர் விடக்கூடிய நேரத்தில் மிக தந்திரமான முறையில் லக்ஷ்மணா என்று சத்தம் போட்டு உயிர் விட்டான் மாரிசன். பகவான் ஸ்ரீராமர் மயக்கமடைந்து போரில் அடுபட்டு லக்ஷ்மணா என்று கதறுவதைப் போல கேள்விப்பட்ட சீதை லக்ஷ்மணனை அந்த இடத்திற்கு செல்ல கட்டளையிட்டாள். பகவான் லக்ஷ்மணன் பலவிதமான முறையில் விவாதம் செய்த பொழுதிலும் கூட தன்னுடைய கணவனான ராமன் ஆபத்தில் இருப்பதாகவும் அவருக்கு உதவ அவன் உடனடியாக சொல்ல வேண்டும் என்றும் கட்டளையிட்டாள் சீதாதேவி. சீதாதேவியின் கட்டளை ஏற்றுக்கொண்ட லக்ஷ்மணன் பகவான் ஸ்ரீராமருடைய இருப்பிடத்தை நோக்கி கிளம்பிய நேரத்தில் சீதை பஞ்சவடியில் ஆசிரமத்தில் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துக்காக ஏங்கியிருந்த இராவணன் ஒரு கபட சந்நியாசி உருவத்தில் அங்கு வந்தான். இராவணன் சாதாரண பிராமண குடும்பத்தில் பிறந்த இராவணன் தன்னுடைய தபசக்தியின் மூலமாக பிரம்மாவுடைய ஏராளமான வரங்களை பெற்ற இராவணன் அதற்கு முன்பே ஆகாயத்தில் உள்ள பலவிதமான தேவர்களையும் இந்திரர்களையும் குபேரனையும் சாக்ஷாத் யமராஜனையும் யுத்தத்தில் வென்றிருந்ததன் காரணமாக மிக சக்தி மிக்க நபராக இருந்தான். இராவணனுடைய தரிசனத்திற்கு பயந்து பலவிதமான தேவர்கள் சிறு பறவைகளுடைய உருவங்களை மரங்களுடைய உருவங்களை எடுத்துச் செல்வது வழக்கம். வாலி, கார்த்தவீரிய அர்ஜுனன் போன்ற இரண்டு விதமான அரக்கர்களையும் குரங்குகளையும் மட்டும் வெல்ல முடியாத இராவணன் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லா விதமான அரசர்களையும் இந்திரனையும் கூட ஜெயித்தவனாக இருந்தான். இராவணன் கபட சந்நியாசி உருவத்தை ஏற்று ராமனுடைய ஆசிரமத்தை அணுகியதை பார்த்தவுடனேயே வாயு பகவான் பயந்து தன்னுடைய வாயுவினை கட்டுப்படுத்தினான். கோதாவரி நதி கூட அவனுக்கு பயந்து மிக மெதுவாக ஓட ஆரம்பித்தது. காட்டிலுள்ள விருட்சங்கள், சூரியன், சந்திரன் அனைத்தும் அவனை பார்த்து பயப்பட ஆரம்பித்தது. அவ்வளவு மிக சக்தி மிக்க அரசன் இராவணன். சீதாதேவி ஏகாந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்த இராவணன் அவளை சேர்ந்து மிருதுவாக பேசி அவளை கவர முற்பட்டான். பின்பு உண்மையில் தான் சன்னியாசி அல்ல என்ற விஷயத்தையும் இராவணன் அரக்கன் என்ற விஷயத்தையும் காண்பித்து அவளை கவர்ந்து சொல்ல முற்பட்டான் இராவணன். ஆகாயம் வழியாக செல்லக்கூடிய தன்னுடைய புஷ்பகுமானத்தில் சீதாதேவியை ஏற்றிய இராவணன் ஆகாய மார்க்கமாக லங்காபுரியை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் தசரத மகா சக்கரவர்த்தியுடைய நண்பனும் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தனுமான ஜடாயு சீதாதேவியை காப்பாற்றுவதற்காக முற்பட்டார். ஆகாயத்தில் இராவணனுக்கும் ஜடாயுக்கும் நடந்த மிகப்பெரிய யுத்தத்தில் இறுதியில் ஜடாயு குற்றியூரும் கொலையூருமாக பஞ்சவடியின் தீரத்தில் அங்குள்ள வனத்தின் கீழே விழுந்தார். மிக விரைவாக ஆகாய மார்க்கமாக சீதையை கடத்திய இராவணன் லங்காபுரி நகரத்திற்குள் நுழைந்து அசோகவனத்தில் அவளை சிறையிட கட்டளையிட்டான். 12 மாதங்கள் அவளுக்கு தான் காலம் கொடுப்பதாகவும் 12 மாதங்களில் தன்னுடைய இச்சைக்கு அவள் இணங்காவிட்டால் பின்பு அவளை கொன்று விடுவதாகவும் பயமுறுத்தினான் இராவணன். லக்ஷ்மணன் அங்கு தன்னை அணுகி வருவதை பார்த்து பயந்த பகவான் ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணனுடன் மிக விரைவாக தன்னுடைய ஆசிரமத்தை சென்றடைந்தார். அங்கு சீதாதேவி இல்லாத விஷயத்தையும் சீதாதேவியுடைய ஆடை அணிகலன்கள் அங்கு கலைந்திருப்பதையும் பார்த்த அவர் கவலைப்பட்டு வனங்களிலும் மரங்களிலும் செடிகளிலும் கோதாவரி நதி தீரத்திலும் சீதையை தேடி அலைய ஆரம்பித்தார். சீதாதேவியின் பிரிவால் துக்கத்தால் துக்கமடைந்தார் பகவான் ஸ்ரீராமர். பல இடங்களில் தேடிய பின்பு அவர்கள் பஞ்சவடியில் கோதாவரி நதி தீரத்தில் தீரக்கூடிய நேரத்தில் அங்கு உள்ள உபவனத்தில் ஜடாயு குற்றுயிரும் குலையுருமாக படுத்திருப்பதை கண்டார்கள். தன்னுடைய தந்தையுடைய தசரதனுடைய நண்பனான ஜடாயு அப்பொழுது சீதாதேவியை ராவணன் கவர்ந்து சென்ற விஷயத்தையும் ராவணனுடன் நடந்த யுத்தத்தில் தான் மரணமடைய போகக்கூடிய விஷயத்தையும் எடுத்துரைத்து பகவான் ஸ்ரீராமனுடைய மடியில் உயிரை நீத்தார் ஜடாயு. ஜடாயுவிற்கு தேவையான அஸ்தம காரியங்களை செய்த பகவான் ஸ்ரீராமர் மிக துக்கத்துடன் மீண்டும் தண்டகாரண்யவனத்தின் பலவிதமான இடங்களில் கஷ்டப்பட்டு துக்கத்தால் ஆலாபித்து வந்த அந்த நேரத்தில் லக்ஷ்மணன் தன்னுடைய தமையனுக்கு பலவிதமான ஆலோசனைகளை கூறி அவரை அமைதிப்படுத்தினான். இவ்வாறு தண்டகாரண்யவனத்தில் பலவிதமான வனங்களில் பல காரங்களாக சஞ்சரித்த பகவான் ஸ்ரீராமர் இறுதியில் சபரி என்ற பெண் ரிஷியுடைய ஆசிரமத்திற்கு வந்தார். சபரி நதிக்கரையில் வாழக்கூடிய இந்த பெண் சன்னியாசியான சபரி பகவான் ஸ்ரீராமனுடைய மிகச்சிறந்த பக்தை. பகவான் ஸ்ரீராமனுடைய வருகைக்காக பல காலங்களாக பார்த்திருக்கக்கூடிய பக்தை. பகவான் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் தன்னுடைய ஆசிரமத்திற்கு கூட்டு உபசரித்த சபரி மிக சந்தோஷமடைந்து அந்த இருவர்களுடைய தரிசனத்தின் முன்பே நெருப்பில் இறங்கி தன்னுடைய உயிரை நீத்து பகவானுடைய ஆன்மீக உலகமான வைகுண்டத்தை சென்றடைந்தாள். சபரியை ஆன்மீக உலகத்திற்கு வைகுண்டத்திற்கு ஏற்றம் பெறுவதற்கு ஆணையிட்ட பகவான் ஸ்ரீராமர் பின்பு அங்கிருந்து சுக்ரீவனை பார்ப்பதற்காக தண்டகாரண்ய வனத்திலிருந்து கிஷ்கிந்தா என்று சொல்லக்கூடிய மற்றொரு நாட்டினுள் பிரவேசம் செய்தார் பகவான் ஸ்ரீராமர். இந்த இடத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் 4வது காண்டமான கிஷ்கிந்தா பர்வதம் கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிக்கின்றது. கிஷ்கிந்தா என்ற அந்த மிகப்பெரிய நாடு வானரங்களால் ஆளப்பட்ட நாடு. இன்று இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் ஹம்பி என்ற பெயரில் அது அழைக்கப்படுகின்றது. அந்த கிஷ்கிந்தா நாட்டினை வாலி என்ற மிகப்பெரிய சக்திமிக்க வானர அரசன் ஆண்டு வந்தான். ராவணன் உலகத்தில் உள்ள எல்லாவிதமான அரசர்களையும் அரக்கர்களையும் தேவர்களையும் மனிதர்களையும் ஜெயித்தவனாக இருந்தபடியும் கூட வாலியை ஜெயிக்க சக்தி இல்லாத அரக்கனாக இருந்தான். வாலி மிகச்சிறந்த வீரன், வேதங்களுடைய நியமங்களை கடைபிடிக்கக்கூடியவன், தினசரி 4 சமுத்திரத்தின் 4 கரைகளுக்கும் சென்று பிரம்ம முகூர்த்தத்தில் தன்னுடைய ஆன்மீகமான தபஸ்களையும் வேள்விகளையும் செய்யக்கூடியவன். ராவணன் ஒரு முறை தெற்கு சமுத்திர கரையில் தியானத்தில் ஆழ்ந்திருந்த வாலியை பிடிப்பதற்காக சென்றான். தியானத்தில் ஆழமாக அமர்ந்திருந்த வாலி தன்னுடைய கண் பார்வையின் ஓரத்தின் மூலமாக தன் பின்னால் ராவணன் தன்னை பிடிக்க வருவதை புரிந்து கொண்டு மிக வேகமாக அவனை தன்னுடைய கையில் பிடித்து ஆகாய மார்க்கத்தில் வேகமாக ஓடினான். ராவணனுடைய மந்திரிகளால் ராவணனை காப்பாற்ற முடியவில்லை. மிக வேகமாக 4 சமுத்திரக்கரைகளுக்கும் அவனை கொண்டு சென்ற பின்பு கிஷ்கிந்தா பர்வதத்தின் மலைகளில் அவனை கீழே தள்ளி தாக்க ஆரம்பித்தான் வாலி. வாலியுடைய வீரத்தையும் பலத்தையும் புரிந்து கொண்ட ராவணன் அவனன் சரணாகதி அடைந்தான். அவனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டான். கிஷ்கிந்தா நாட்டில் 1 மாத காலம் வாலியுடைய விருந்தினராக தங்கியிருந்தான் ராவணன் என்ற அந்த அரக்கன். இவ்வாறாக கிஷ்கிந்தா நாட்டை வாலி மிக சந்தோஷமான முறையில் ஆளக்கூடிய நேரத்தில் அவனுடைய சேவகனாக அவனுடைய தமையனாக அவனுடைய தம்பியான சுக்ரீவன் இருந்து வந்தான். சுக்ரீவனுடைய அமைச்சராக வாயுபுத்திரனான ஹனுமான் இருந்து வந்தான். இவர்கள் அனைவருமே ராமலீலையில் பகவான் ஸ்ரீ ராமருக்கு உருவுவதற்காக பிறந்த தேவர்கள் என்ற விஷயத்தை வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி எடுத்துரைக்கின்றார். தன்னுடைய நித்திய சகாவான சீதையை பிரிந்த பகவான் ஸ்ரீராமர் துக்க சாகரத்தில் ஆழ்ந்தார். பௌதிக உலகத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு தனது மனைவி மீது கொண்டுள்ள பற்றானது வன்மையான முறையில் கண்டிக்கப்படுகின்றது. பௌதீக சக்தியின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பெண் உருவத்தை தன்னுடைய மனைவி என்று நினைத்து அந்த மனைவியின் மீது பற்றுதல் உடையவன் கண்டிப்பாக ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது சாத்தியமான காரியம் அல்ல. இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது இங்கு பகவான் ஸ்ரீ ராமர் தன்னுடைய மனைவியான சீதையோடு கொண்டுள்ள இந்த பற்றானது பௌதிகமான பற்றல்ல, ஆன்மீக காதல். அந்த ஆன்மீக காதலுக்கு எல்லையே கிடையாது. அந்த ஆன்மீக காதலின் எல்லை என்ன, பகவான் ஸ்ரீ ராமர் சீதையின் மீது கொண்டுள்ள காதலின் எல்லை என்ன என்ற விஷயத்தை இங்கு பகவான் ஸ்ரீ ராமர் சீத்தையால் அடைந்த பிரிவு துக்க சோகத்தின் மூலமாக காணலாம். கிஷ்கிந்தா பர்வதத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துக்களும் பகவான் ஸ்ரீ ராமருக்கு சீத்தை நினைவு ஊட்டுகின்றன. கிஷ்கிந்தா பர்வதத்தின் அழகான பர்வதங்கள் சீத்தையை நினைவு ஊட்டுகின்றன. கிஷ்கிந்தா பர்வதத்தின் அழகான தாமரை மலர்கள் சீத்தையுடைய கண்களை நினைவு ஊட்டுகின்றன. சீத்தையை பிரிந்த தாபத்தால், துக்கத்தால் பகவான் ஸ்ரீ ராமர் இவ்வாறு கதறி அழக்கூடிய நேரத்தில் லக்ஷ்மண் அவரை சாந்தி செய்தார், அமைதிப்படுத்தினார். கிஷ்கிந்தா பர்வதத்தை ஆளக்கூடிய வாலி மிகச்சிறந்த சக்திமிக்க அரசனாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிகச்சிறந்த அரக்கனானவன் திடீரென்று கிஷ்கிந்தா நகரத்தில் தோன்றி வாலியை யுத்தம் செய்ய அழைத்தான். தன்னை யுத்தம் செய்து அழைத்த அந்த அரக்கனை கொள்வதற்காக வாலி உடனே கிளம்பினார். வாலிக்கும் அந்த அரக்கனுக்கும் மிக கோரமான யுத்தம் நடைபெற்றது. வாலியுடைய அடிகளை தாங்க இயலாத அந்த அரக்கன் ஒரு மிகச்சிறிய குகை உள்ளுக்கு பிரவேசம் செய்தான். தன்னுடைய தம்பியான சுக்ரீவனை வெளியில் காவலுக்கு வைத்த வாலி அந்த அரக்கனை கொள்வதற்காக அந்த மிகப்பெரிய குகை உள்ளே பிரவேசம் செய்தான். மலைக்குகை உண்டு ஏராளமான வருடங்கள் மிகப்பெரிய யுத்தம் நடந்தது. யுத்தத்தின் முடிவில் வாலியுடைய தீனமான குரல் கேட்டது. மலைக்குகை உள்ளே இருந்து இரத்த வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. தன்னுடைய தமையனான வாலி கொல்லப்பட்டு விட்டான் என்று தவறான முறையில் புரிந்து கொண்ட சுக்ரீவன் அந்த அரக்கன் மீண்டும் தப்பித்து வெளியே வரக்கூடாது என்பதற்காக குகையுடைய வாசலை மிகப்பெரிய பாறைகளை கொண்டு மூடினான். தன்னுடைய தமையன் இறந்துவிட்டான் என்ற விஷயத்தை தவறான முறையில் நினைத்த சுக்ரீவன் நாட்டுக்கு திரும்பிய பின்பு அமைச்சர்களுடைய ஆலோசனையின்படி தன்னை கிஷ்கிந்தா நாட்டுடைய மன்னராக முடிசூட்டி கொண்டான். குகை உள்ளே அரக்கனை வெற்றிகரமான முறையில் வென்ற வாலி குகையின் வாசலை வந்தடையக்கூடிய நேரத்தில் அங்கு குகை கதவுகள் மிகப்பெரிய கற்களால் மூடப்பட்டிருப்பதை கண்டு தன்னுடைய தமையனான சுக்ரீவனுடைய வேலை இன்றையது தெரிந்து கோபாவேசம் கொண்டு மிக வேகமாக அந்த கற்பாறைகளை உதைத்தான். பின்பு மிக ஆவேசமாக வெளியே வந்த வாலி கிஷ்கிந்தா நாட்டில் சுக்ரீவன் மன்னராக அமர்ந்திருப்பதை பார்த்து மிக கோபப்பட்டான். அமைச்சர்களும் வாலியுடைய பத்னியும் உண்மையை எடுத்துரைத்தும் கூட அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய அறிவுரைகளையும் உண்மையையும் கேட்டுத்தான் அவனை கொல்வதற்கு தீர்மானம் செய்தான். அவனுடைய மனைவியான தாரையையும் பலவந்தகமாக அபகரித்து கொண்டான். தன்னுடைய அண்ணனான வாலியால் அநீதியான முறையில் நாட்டை விட்டு துரத்தப்பட்ட சுக்ரீவன், தன்னுடைய மனைவியை இழந்த சுக்ரீவன் காடுகளிலும் வனங்களிலும் நாடோடியைப் போல சஞ்சரித்து வந்தான். அவனுடைய அமைச்சனான மிகச்சிறந்த புத்திசாலியான ஹனுமான் அவரை பலவிதமான அறிவுரைகள் கூறி அமைதிப்படுத்தினான். இவ்வாறு சுக்ரீவனும் ஹனுமானும் அந்த வானர கூட்டங்கள் சில நபர்களும் அந்த கிஷ்கிந்தா பர்வதத்துடைய வனங்களில் திரிந்து அறைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுக்ரீவன் எப்பொழுதும் பயம் உள்ளவனாக இருந்தான். தன்னுடைய அண்ணனான வாலி அனுப்பக்கூடிய ஒற்றர்கள் மீது அதிகமாக சந்தேகம் கொண்டவனாக இருந்தான் சுக்ரீவன். ஒரு மிகப்பெரிய ரிஷியுடைய ஆசிரமத்தினுடைய எல்லைக்கு மட்டும் தன்னுடைய அண்ணன் வரமாட்டார் என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த ரிஷியுடைய ஆசிரமத்துடைய எல்லையினில் சென்று சரணாகதி அடைந்தான் சுக்ரீவன். அவ்வாறு சுக்ரீவன் உயிர் பயத்துடன் சந்தேகம் உள்ள நபராக அந்த கிஷ்கிந்தா பர்வதங்களில் வனங்களில் சுற்றி வரக்கூடிய நேரத்தில் அங்கு ரிஷிகளைப் போல தோற்றமளித்த ரிஷிகள் போன்ற உருவத்துடன் அதே நேரத்தில் தேவர்களைப் போல தோற்றமளிக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மணரும் வருவதை கண்டான். அவர்கள் தன்னுடைய அண்ணனான சுக்ரீவனுடைய ஒற்றர்களாக இருக்குமோ என்று பயந்து நடுங்கினான். அந்த நபர்கள் இருவரும் உண்மையில் யார் என்ற விஷயத்தை கண்டு தெரிந்து கொள்வதற்காக தன்னுடைய அமைச்சனான புத்திமானான ஹனுமானை ஆஞ்சநேயரை அனுப்பினான் சுக்ரீவன். பகவான் ஸ்ரீ ராமருடைய லீலையில் உதவி புரிவதற்காக
வாயுடை மைந்தனாக தோன்றிய அஞ்சனையின் புதல்வனான ஹனுமான் பிறந்த முதல் நாளிலேயே சூரியனை ஆகாயத்தில் தோன்றிய ஒரு பழம் என்று நினைத்து பறிப்பதற்கு மிக உயரமாக குறித்து எழுந்த நேரத்தில் இந்த குழந்தையுடைய பராக்கிரமத்தை கண்டு ஆச்சரியமடைந்த இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை அந்த வானர குழந்தை மீது ஏவினான். வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட அந்த வானர குழந்தை மலையின் அடிவாரத்தில் விழுந்து தன்னுடைய முகவாயை உடைத்து கொண்டதன் காரணமாக ஹனுமான் என்று செல்லமாக அழைக்கப்பட்டது.